அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 3 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோருபவர்களின் குழந்தைகள் நூற்றுக்கணக்கில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக மனித உரிமை குழு ஒன்று குற்றம் சாட்டுவது பற்றிய செய்தி. இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்றக் கோரி டெல்லியில் நடந்த ஆர்ப்பாட்டம் பற்றிய தகவல்கள். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சந்திரப்பூர் நகராட்சியால் பிடிக்கப்பட்ட தெரு நாய்கள் அருகிலுள்ள புலிகள் சரணாலயம் ஒன்றில் போடப்பட்டது. புலிகளுக்கு தோற்றுவிக்கும் ஆபத்து பற்றிய ஒரு பேட்டி.
முஸ்லிம்களுக்கு வீடுகள் வழங்க
நாய்களுக்கு வந்து யாருமே அந்த வேக்சின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்ல. ஒரு ஹெல்த்தி பாப்புலேஷன் இருக்கிற டைகர் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள நம்ம போய் இந்த தெருநாய்களை விடும்போது அதுங்களுக்கு இருக்கிற நோய் வந்து அந்த புலிகளுக்கு தொற்றி அதுங்க இறக்குற வாய்ப்பு நிறைய இருக்கு.
இலங்கையின் வவுனியாவில் இந்திய வீட்டு திட்ட பயனாளிகள் தெரிவில் பாரபட்சம் காட்டப்படுவதாக கூறிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை கண்டித்து முஸ்லீம் அமைப்பு ஒன்று நடத்திய ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்திக்குறிப்பு.
முஸ்லிம்களுக்கு வீடுகள் வழங்கப்படக்கூடாது என்று சில அரசியல்வாதிகள் சென்ற 29 அன்று ஒரு மகஜரை அரசாங்க அதிபர் அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள்.
பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்புரிமை நாடுகளில் கணிசமான அளவு ஊழல் காணப்படுவதாக ஒன்றியத்தின் உள் விவகார ஆணையர் எச்சரித்திருக்கிறார். ஜனநாயக அமைப்புகளின் மீதான நம்பிக்கையை இந்த ஊழல் பிரச்சினை அரித்து அழித்துக் கொண்டிருக்கிறது என்றும், உலக குற்றவியல் நடவடிக்கைகளின் விளைநிலமாக அது திகழ்கிறது என்றும் ஊழலுக்கு எதிரான அறிக்கையை வெளியிட்டு பேசிய ஆணையர் சிசிலியா மேல்ஸ்ட்ரோம் அம்மையார் தெரிவித்தார்.
The report shows clearly that the level of corruption varies from member state to member state, but it also shows that it affects
இந்த ஊழலினால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஆண்டுதோறும் 160 பில்லியன் டாலர்களுக்கு அதிகமான தொகை வீணாக விரயமாகிறது என்றும், ஐரோப்பிய ஒன்றியத்தின் வருடாந்த வரவு செலவு திட்ட தொகையே 160 பில்லியன் டாலர்கள் தான் என்றும் சுட்டிக்காட்டினார். கட்டட நிர்மாணத்துறை, பொருட்கள் சேவைகள் வாங்கும் துறை ஆகியவற்றையே ஊழல் அதிகமாக காணப்பட்டது என்றும் ஆணையர் சிசிலா அம்மையார் கூறினார். ஊழல் பரந்து மலிந்து காணப்படுவது கிரீஸ், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளில்தான் என்றுதான் ஐரோப்பிய ஒன்றிய மக்களும் நிறுவனங்களும் நம்புவதாக ஊழல் பற்றிய இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது.
உக்ரைன் எதிர்க்கட்சித் தலைவர்கள் காலக்கெடுக்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் விடுக்கும் போராட்டத்தை கைவிட்டு அரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்று ரஷ்யா கேட்டுக்கொண்டுள்ளது.
Вызывает недоумение, что подобного рода провокационные шаги предпринимаются сразу после
Украины நிலமையை மேலும் மோசமாக்குவதற்காக எதிரணியினர் முயன்று வருகின்றமையால் ரஷ்யா குழம்பி போயிருப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் கூறினார். 4 சுகவீனத்துக்கு பிறகு பணிக்கு திரும்பியிருக்கின்ற அதிபர் விக்டர் யானுகோவிச்சை பதவி விலகுமாறு அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தலைநகர் கியேவில் தொடர்ந்தும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். உக்ரைன் அரசியல் குழப்ப நிலைமையை தீர்த்து வைப்பதற்காக மேற்குலக நாடுகள் மத்தியஸ்தம் வகிக்க வேண்டும் என்றும் எதிரணியினர் கோருகின்றனர்.
அண்மையில் காலம் சென்ற தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் மண்டேலா இறக்கும்போது விட்டுச் சென்ற சொத்தின் பெறுமதி சுமார் 4.1 மில்லியன் டாலர்கள் என்று அவருடைய உயிலின் நிர்வாகிகள் அறிவித்திருக்கிறார்கள். இதில் 100,000 டாலர்களுக்கும் அதிகமான தொகையும் நூல்கள், திரைப்படங்கள் போன்ற மூலம் கிடைக்கும் ராயல்டி கட்டணங்களும் தமது குடும்பத்தினருக்கு தரப்பட வேண்டும் என்கிறது அவரது உயில். மண்டேலாவின் உயிலின்படி பணம் பெறவிருக்கும் மற்றவர்கள் ஆளும் கட்சியான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ், சில பள்ளிக்கூடங்கள், சில பல்கலைக்கழகங்கள் மற்றும் மண்டேலாவுக்கு நெருக்கமான ஊழல்கள் என்று உயில் குறிப்பிட்டிருக்கிறது. 40 கொண்ட இந்த உயிலுக்கு யாராவது சவால் விடுப்பார்களா என்று தனக்கு தெரியவில்லை என்று உயில் நிர்வாகிகளில் ஒருவரான நீதியரசர் டிக்கேங் மொசனாய்க்கே தெரிவித்தார். மண்டேலாவின் முதலீடுகள் யாரை சேர வேண்டும் என்று குடும்பத்தினர் மத்தியில் முன்னாளில் குழப்பங்கள் பல நடந்திருக்கின்றன. கடந்த டிசம்பர் மாதம் காலமாகிய மண்டேலா அவர்களுக்கு வயது 95.
தென்னாப்பிரிக்காவில் எதிரணியான அகாங் கட்சியின் தலைவர் மம்ஃபேலா ரம்ஃபேல் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கூட்டமைப்புடன் ஏற்படுத்திக் கொண்ட உடன்பாட்டை தானாக முறித்துக் கொண்டிருப்பதாக வெளியான தகவல்களை மறுத்திருக்கிறார். கடந்த வாரம் 2 கட்சிகளும் உடன்பாட்டுக்கு வந்தன. இந்த ஆண்டு நடக்கும் அதிபர் தேர்தலில் ஆளும் ஏஎன்சி கட்சிக்கு எதிராக வேட்பாளராக ரம்ஃபேலை களமிறக்க தீர்மானிக்கப்பட்டது. ரம்ஃபேல் அந்த உடன்படிக்கையிலிருந்து விலகிவிட்டதாக ஜனநாயக கூட்டமைப்பு ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது. ஆனால் உடன்பாடு முறிந்தமைக்கு தான் பொறுப்பில்லை என்றும், எதிர்காலத்தில் தொடர்ந்தும் உடன்பாடு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்றும் ரம்ஃபேல் கூறியிருக்கிறார்.
சிரியாவிற்குள் மனிதாபிமான உதவியை விநியோகம் செய்ய தவறி வருவது பற்றி உலகம் வெட்கப்பட வேண்டும் என்று இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் எமா பொனிடோ அம்மையார் கூறியிருக்கிறார். ரோம் நகரில் ஐநா சபையின் கூட்டமன்றல் அமைச்சர் பேசும்போது, நாங்கள் வாழும் காலத்தில் அரங்கறிக் கொண்டிருக்கும் மோசமான துன்பியல் நாடகம் சிரியாவின் நெருக்கடிதான். சண்டையின் இடையில் சிக்கியிருப்பவர்களுக்கு தேவையான உதவி கையிலே இருக்கிறது, ஆனால் அது இன்னும் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறினார்.
பர்மா என்று அழைக்கப்படும் மியான்மரில் அரசு ரகசியங்களை வெளிப்படுத்தியதாக உள்ளூர் ஊடகவியலாளர் ஒருவர் மீது அதிகாரிகள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். ரசாயன ஆயுத தொழிற்சாலை என்று கூறப்படும் தொழிற்சாலை ஒன்றின் தகவல்களை அவர் பணியாற்றும் பத்திரிகை வெளியிட்டிருந்தது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோரியுள்ள குழந்தைகள் கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்டு வருகின்ற நடைமுறை மீது அந்த நாட்டின் மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை ஒன்றுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ்.
ஆஸ்திரேலியாவின் குடிவரவு தடுப்பு காவல் மையங்களில் மொத்தத்தில் 1000க்கும் அதிகமான குழந்தைகள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக ஆஸ்திரேலியாவின் மனித உரிமைகள் ஆணையம் கூறுகிறது. இதில் 100க்கும் அதிகமான பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில் உள்ள நவுரு தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளைகளின் நிலை பற்றிய விசாரணை ஒன்றுக்கு மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் சிறு பிள்ளைகள் என்ற போதிலும் அவர்களது நடமாட்ட சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், முக்கியமான வளர்ச்சி பருவத்தை கம்பிவேலிகளுக்கு இடையில் மிகுந்த கஷ்டமான சூழ்நிலையில் இவர்களில் பலர் கழிக்க வேண்டியிருக்கிறது என்றும் ஆஸ்திரேலிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் பேராசிரியர் கில்லியன் ட்ரெக்ஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தஞ்சம் கோரி வருவோரின் பிள்ளைகளை கட்டாயமாக தடுத்து வைப்பது என்பது ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கின்ற மனித உரிமை கடப்பாடுகளுக்கு பொருந்தாத விடயமாக உள்ளது என்றும், பிள்ளைகளை நெடுங்காலம் தடுப்பு காவல் முகாம்களில் வாழ வைப்பது அவர்களுக்கு மோசமான உள நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆபத்து உள்ளது என்றும் இந்த ஆணையம் 2004 ஆண்டிலேயே சுட்டிக்காட்டியிருக்கிறது. தஞ்சம் கோரி வருபவர்களின் பிள்ளைகள் சிறிது காலம் தடுத்து வைக்கப்பட்டு அவர்களின் அடையாளம் உடல் நலம் போன்றவை உறுதி செய்யப்படுவது அவசியம்தான் என்றாலும், 6 மாதங்கள் 15 மாதங்கள் என நெடுங்காலத்துக்கு பிள்ளைகள் தடுத்து வைக்கப்படுவது சர்வதேச சட்டங்களை மீறுவதாக அமையும் என்றும் பேராசிரியர் கில்லியன் ட்ரெக்ஸ் குறிப்பிட்டுள்ளார்.
Well, in particular, we would like to understand more about the mental health of these children, the instances of self-harm, how they're being treated when they're manifesting conditions of extreme anxiety.
குறிப்பாக இந்த பிள்ளைகளின் உளநலம் குறித்து நாங்கள் அதிகம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். பிள்ளைகள் தம்மைத்தாமே துன்புறுத்தி கொண்ட சம்பவங்கள், அதீத மனக்கவலைக்கான அடையாளங்களை காட்டும் சிறார்கள் எவ்வாறு கையாளப்படுகின்றனர் போன்ற விவரங்கள் எமக்கு தெரிய வேண்டும் என்றார் பேராசிரியர் கில்லியன் ட்ரெக்ஸ். படகில் வரும் சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்தபடியால் குழந்தைகள் சற்று அதிக காலம் தடுத்து வைக்கப்பட நேர்ந்திருக்கிறது என்று இந்த விவகாரம் தொடர்பில் விளக்கம் அளித்திருக்கின்ற ஆஸ்திரேலிய குடியுறவு அமைச்சர் ஸ்காட் மாரிசன் கூறியிருக்கிறார். மனித உரிமை ஆணையத்தின் விசாரணைக்கு அதிகாரிகள் முழுமையாக உடன்படுவர் என அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார்.
பிபிசி தகவல்களை தமிழ் தந்தவர் ஜெயபிரகாஷ். இனி இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமைகள் பாதுகாப்பு குறித்து நிலுவையில் இருக்கும் மசோதா ஒன்றை இந்த நாடாளுமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று நடத்தினார்கள். இதுகுறித்து டெல்லியிலிருந்து நமது பண்பலை தயாரிப்பாளர் ஜெயக்குமார்.
மாற்றுத்திறனாளிகளுக்கான மசோதாவை உடனடியாக இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற கோரி புதுடெல்லியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் இன்று திங்கட்கிழமை போராட்டம் நடத்தினர். இந்தியாவில் ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் குறித்த சட்டம் 1995 இயற்றப்பட்டு அமலில் இருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்தை வலுப்படுத்த புதிய மசோதா ஒன்று கொண்டுவரப்பட்டு கடந்த சில ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் இருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தின் இறுதி அமர்வான இந்த அமர்வில் இந்த மசோதா நிறைவேற்றப்படாவிட்டால் தேர்தலுக்கு பின்னர் அமையவுள்ள புதிய நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா மீண்டும் உருவாக்கப்பட்டு கொண்டுவரப்பட வேண்டும். இதனால் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்க்கவே இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது என்று போராட்ட தலைவர்கள் கூறினர். நாட்டில் சுமார் 40-90 மில்லியன் பேர் உடல் ஊனம் மற்றும் உளவியல் ரீதியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற நிலையில் அவர்களது உரிமைகளை பாதுகாக்க இந்த சட்டம் அவசியம் என்று போராட்ட தலைவர்கள் கூறுகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இருந்து அதன் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். காது கேளாதோர், மனவளர்ச்சி குன்றியவர்கள், கண் பார்வையற்றோர் உட்பட 17 உட்பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது இவர்களுக்கான நீதி மறுக்கப்படுவதாகவும் இவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வரை இவர்களது போராட்டம் ஓயாது எனவும் முழக்கமிட்டனர். நெடுங்காலமாக தொடரும் இந்த காலதாமதத்திற்காக போராடி வரும் இவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே பதிலாக கிடைப்பதாகவும் பல்வேறு கட்டங்களிலும் நம்பிக்கை அளித்த மத்திய அரசு தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நிலவும் அமளியை காரணம் காட்டுவது வருத்தம் அளிப்பதாக தமிழகத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அமைப்பின் செயலர் வி முரளிதரன் தெரிவித்தார். இந்த போராட்டத்தின் அமைப்பாளர்களில் ஒருவரான ஜாவேத் அபிதி இந்த போராட்டம் குறித்து பிபிசியிடம் தெரிவிக்கையில், நாளை மறுநாள் தொடங்க உள்ள இந்திய நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த முறை இந்த மசோதா நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் இதற்கான வாய்ப்பை பெற குறைந்தது 2 வருடங்களாவது காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்றார். இந்த புதிய திருத்தம் எந்த வகையில் உடனடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அமையும் என இந்த போராட்டத்தின் அமைப்பாளர்களில் ஒருவரான ஜாவேத் அபிதியிடம் கேட்டதற்கு, இந்த புதிய சட்டத்தின்படி 17 வகையான மாற்றுத்திறன்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்படுகின்றது. இந்த மாற்றுத்திறனிற்கான சான்றிதழ்களை அவர்கள் பெற்றிருந்தால் அவர்களும் அந்த சலுகைகளை பயன்படுத்தலாம் என்றார் ஜாவேத் அபிதி.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இந்தியாவில் 2ம் தலைமுறை அலைக்கற்றை உரிமங்கள் ஏலம் இன்று நடைபெற்றது. இது குறித்த குறிப்பொன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவில் 2008ம் ஆண்டில் 2ம் தலைமுறை அலைக்கற்றை உரிமங்கள் வழங்குவதில் எழுந்த ஊழல் புகார் தொடர்பான விசாரணை இன்னும் நிலுவையில் இருந்து வரும் நிலையில் 2014ம் ஆண்டிற்கான 2ம் தலைமுறை அலைக்கற்றை உரிமங்களின் ஏலம் இன்று துவங்கியுள்ளது. 2ம் தலைமுறை அலைக்கற்றை உரிமங்கள் சில இந்த ஆண்டு நவம்பர் மாதம் முடிவடைவதையொட்டி இந்த நிறுவனங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஏலமாகும். உரிமங்களை பெற பாரதி ஏர்டெல், வோடபோன், லூப் மொபைல் உள்ளிட்ட 8 நிறுவனங்களுக்கிடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. குறைந்தது ₹11,300 கோடி விலையில் விற்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த 2ம் தலைமுறை அலைக்கற்றை ஏலம் இந்திய அரசாங்கத்தின் 3வது முயற்சியாகும். 2012ம் ஆண்டு நவம்பர் மாதமும் கடந்த ஆண்டும் அலைக்கற்றை உரிமங்கள் ஏலம் விடப்பட்டன. இந்த முன்னைய ஏலம் விற்பனைகளின் போது ஆரம்ப விலையே மிக அதிகமாக இருப்பதாக கூறி நிறுவனங்கள் அவற்றில் பங்கெடுக்கவில்லை. முன்னதாக 2008ம் ஆண்டில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த ஏ ராஜா பதவி வகித்த காலத்தில் 2ம் தலைமுறை அலைக்கற்றை உரிமங்கள் விற்கப்பட்டன. அப்போது அலைக்கற்றை உரிமங்களை முதலில் வந்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் வழங்கியதில் மத்திய அரசுக்கு ₹1.7 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டதாக தலைமை கணக்கு தணிக்கையர் அறிக்கை கூறியிருந்தது. இந்த அலைக்கற்றை ஒதுக்கீட்டு விவகாரம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஏ ராஜா மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. ஆனால் ராஜா குற்றச்சாட்டுகளை இன்று வரை மறுத்து வருகிறார். இது தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் முதலில் வந்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் வழங்கிய 122 அலைக்கற்றை உரிமங்களை ரத்து செய்ததுடன் ஏலம் முறையில்தான் உரிமங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இந்நிலையில் தற்போது நடைபெறும் ஏலம் இந்திய அரசுக்கு பெரும் வருவாயை தரும் என்று கூறுகிறார் பிரபல செய்தியாளர் பரஞ்சாய் தகுர்த்தா. வெறும் அலைக்கற்றை மூலம் மட்டும் போதுமான வருவாய் கிடைக்காது. ஒரு நேர அலைக்கற்றை கட்டணம், ஒவ்வொரு வருடத்திற்கான உரிமம் கட்டணம் உள்ளிட்ட மற்ற கட்டணங்களும் அளிக்கப்பட வேண்டும். இந்த ஏலம் மூலம் மட்டும் ஒவ்வொரு வருடத்திற்கான உரிமம் கட்டணம் உள்ளிட்ட மற்ற கட்டணங்களுடன் சேர்த்து 40-41,000 கோடி வரை வருவாய் வரும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. ஏனெனில் அரசாங்கத்தின் முந்தைய நஷ்டங்களை சமாளிக்க அரசாங்கம் இதனை சரியாக கையாள்வது மிகவும் முக்கியம் என்றார் பரஞ்சாய் தகுர்த்தா.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இத்தாலிய கடற்படையினர் கேரள மீனவர்களை சுட்டுக் கொன்ற வழக்கில் இந்திய அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க இந்திய உச்சநீதிமன்றம் 1 வார கால அவகாசம் தந்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இத்தாலியைச் சேர்ந்த கடற்பாதுகாப்பு படையினர் இந்திய மீனவர்களை கொலை செய்ததாக கூறப்படும் வழக்கில் மத்திய அரசு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க இந்திய உச்சநீதிமன்றம் 1 வார காலக்கெடு வழங்கியுள்ளது. கடந்த 2012ம் வருடம் இந்திய கடலோர எல்லையில் இத்தாலிய படையினர் மாசி மில்லியானோ லெட்டோரே மற்றும் சல்வடோர் கிரோனே ஆகியோர் கேரள மீனவர்களை கொலை செய்ததாக கூறப்படும் வழக்கின் விசாரணை இந்தியாவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி பி எஸ் சௌஹான் தலைமையிலான அமர்வு முன் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கின் குழப்பத்தை நீக்கி அதன் வேகத்தை துரிதப்படுத்தும் வகையில் மத்திய அரசு வரும் பிப்ரவரி 10ம் தேதிக்குள் தனது நிலையை தெளிவுபடுத்த உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் ஆஜராகிய அட்டார்னி ஜெனரல் வாகனபதி இந்த வழக்கு குறித்து இத்தாலி தரப்புடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறியது குறிப்பிடத்தக்கது. தற்போதும் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறி மத்திய அரசு தரப்பு மேலும் கால அவகாசம் கோரியதால் இந்த காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போக்கினை நேரில் காண இத்தாலி நாட்டின் சிறப்பு தூதர் ஸ்டாஃபன் டி மிஸ்டூரா டில்லிக்கு வருகை புரிந்துள்ளார். நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்த வழக்கில் நீடிக்கும் பிரச்சனைகள் அனைத்துக்கும் விரைவில் தீர்வு காணப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். மராட்டிய மாநிலத்தில் சந்திரப்பூர் நகராட்சி எல்லையில் பிடிக்கப்பட்ட தெரு நாய்களை அருகிலுள்ள புலிகள் சரணாலயத்தில் கொண்டு போய்விட்ட சம்பவம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சரணாலயத்தில் சுமார் 80 புலிகள் வசித்து வரும் நிலையில் அழிந்து வரும் புலியினத்துக்கு நாய்களால் ஏதும் நோய்கள் ஏற்பட்டு அவைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. நகராட்சியின் இந்த நடவடிக்கை பற்றி நீலகிரி மாவட்ட வன உயிர் கழகத்தைச் சேர்ந்தவரும் புலி பாதுகாப்பு ஆய்வாளருமான விஜய் கிருஷ்ணராஜ் அவர்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இந்த சந்திராபுர நகராட்சி அவங்க பண்றது மிகப்பெரிய ஒரு தவறு அது ஆக்சுவலா. ஏன்னா புலிகள் வந்து நம்ம நாட்டுல வந்து 1400 அந்த லெவல்ல தான் இருக்கு எண்ணிக்கை. இந்த நாய்களை கொண்டு போய் காட்டுக்குள்ள விடும் போது அது பல விதமான நோய்களை உருவாக்கும். அதனால வந்து அந்த புலிகள் இனமே இறக்கக்கூடிய ஒரு தருவாயை உண்டாக்கும். ஏன்னா நாய்களுக்கு வந்து யாருமே அந்த வேக்சின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு ஹெல்த்தி பாப்புலேஷன் இருக்கிற டைகர் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள நம்ம போய் இந்த தெருநாய்களை விடும்போது அதுங்களுக்கு இருக்கிற நோய் வந்து அந்த புலிகளுக்கு தொற்றி அதுங்க இறக்குற வாய்ப்பு நிறைய இருக்கு.
இன்னொரு விஷயம் விஜய், இதுல என்னன்னா இந்தியாவினுடைய நேஷனல் டைகர் கன்சர்வேட்டரி அத்தாரிட்டி அவங்க வந்து எல்லா மாநிலத்திற்கும் சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. அதுல வந்து புலிகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், குறிப்பாக புலிகள் சரணாலயத்தில் என்னென்ன சட்டங்கள்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும்னு அதை வச்சு பார்க்கும் பொழுது சந்திராபூர்ல முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு சட்ட மீறல் தானே அது அடிப்படையில்.
கண்டிப்பாங்க சார், நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியின் பிரைம் மினிஸ்டர் கீழே இயங்குது. அவங்க வந்து 2 மாதங்களுக்கு முன்னாடி வந்து எல்லா டைகர் ரிசர்வுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது சுற்றி இருக்க நாய்கள் எதையும் அலோவ் பண்ணக்கூடாது, அது அப்படி இருந்தா அந்த நாய்களை வேக்சினேஷன் பண்ணணும். அதுவே வெளி மாநிலங்களோ வெளி மாவட்டத்தில இருந்தோ அந்த டைகர் ரிசர்வ்ல நாய்கள் வராம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. அது கீழே வந்து ஒரு 4-5 நோய்கள் இந்த நாய்கிட்ட தொற்றும், அதனால டைகர் அங்க இருக்க புலிகள் அழியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. எல்லா வெட்டினரி டாக்டர்ஸ்க்கும் அனுப்பிச்சு அது எல்லா ஃபாரஸ்ட் இதுக்கும் போயிருக்குங்க. இவங்க பண்றது வந்து சட்டத்தை மீறி பண்ணிட்டு இருக்காங்க.
சந்திராபூர் நிர்வாகம் தங்களுடைய நடவடிக்கை அல்லது எடுத்த நிர்வாக முடிவை மாற்றிக்கொள்ளாவிட்டால் புலிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சிக்கல்களை எதிர்கொள்ளும்.
இவங்க கொண்டு போய் விடுற நாய்கள் வந்து அந்த நோய் ஏதாவது இந்த பார்வோ கேனைன் டிஸ்டம்பர் இந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த மிருகங்கள் பரலட்டிக் அட்டாக் ஆகி அந்த நாய்களுக்கு வரக்கூடிய அந்த ரேபிஸ் மாதிரி ஒரு டிசீஸ் வந்து அப்படி அழிஞ்சு போயிடும் டைகர்ஸ். ஏன்னா வந்து அதுங்க காட்டுக்குள்ளே நல்ல ஹெல்த்தி ஒரு என்வரன்மெண்ட்ல வளர்ற அனிமல்ஸ். இப்ப நம்ம டொமஸ்டிக்கா இருக்கிற இந்த நாய்கள் வந்து ஊர்ல இருக்க எல்லா நோய்களுக்கு வந்து காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். ஒரு ஹெல்த்தி இதை வந்து பொல்யூட் பண்ண மாதிரி ஆகி போயிடும். நாய்களோட புலிகள் வந்து ஹெல்த்தி என்வரன்மெண்ட்ல இருக்குன்னா ஈஸியா தாக்கிடும் நோய்.
நாய் வந்து அடிப்படையில் ஒரு வீட்டு பிராணி. தெருநாய்களை கொண்டு போய் இந்த சந்திராபூர் நிர்வாகம் வந்து காட்டில் விடும்பொழுது நாயும் வந்து காட்டில் உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல?
இல்ல கண்டிப்பா நாய்கள் காட்டுல உயிர் வாழ முடியாது, காட்டுல கொண்டு போய் விட முடியாது. நீங்க அதுங்களுக்கு அங்க சாப்பாடு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அது இன்னொரு இது பாத்தீங்கன்னா அதுங்க காட்டுக்குள்ள போய் சாப்பாடு கிடைக்காதப்ப பேக் இன்ஸ்டிங்க்ட் வந்துருச்சு, அந்த மான்களை எல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சிருங்க. இன்டைரக்ட்லி மான்கள் வந்து புலியோட இறை. போய் மான்களை வேட்டையாடும் போது புலிகளுக்கு வந்து அந்த சாப்பாடு அந்த அதோட இறை வந்து கம்மியாயிட்டு வரும். அப்போ புலிகள் வந்து காட்டை விட்டு வெளியே வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
புலிகளை காப்பதற்கான அந்த ஆணையம் அதனுடைய சட்ட விதிகள் அதுல வந்து ரொம்ப தெளிவாக தெரு நாய்களாகட்டும் எந்த நாயாக இருந்தாலும் புலிகள் பாதுகாப்பு பகுதிக்குள்ளே போகக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது ஏன் வந்து என்டிசிஏ இதை பற்றி நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க?
இப்போ சந்திராபூர் பார்த்தீங்கன்னா என்டிசியோட நாலேஜ் இப்போதான் போயிருக்கோங்க சார். அவங்க போனால் அவங்க ஃபியூச்சரில் வந்து அந்த டைகர் ரிசர்வ்க்கு உண்டான ஃபண்டிங்லாம் நிறுத்த முடியும். இந்த டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் இயர்லி வந்து அந்த ப்ராஜெக்ட் டைகருக்கு ஃபண்டு கொடுப்பாங்க, அந்த ஃபண்டெல்லாம் அவங்க நிறுத்த முடியும். ப்ளஸ் இவங்க கவர்மெண்ட் மேலே அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும், அவங்க இனிஷியேட் பண்ணலாம். அங்கே இருக்க சீஃப் அலை வார்டனு ஃபாரஸ்ட் செக்ரட்டரிக்கெலாம் என்டிசிஏ மூலியமாக எழுதலாம். ஏன்னா புலிகள் வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும், பட் நாய்கள் எங்கே வேணாலும் வரலாம். புலிகளை கூட நகரத்தில் விட முடியாது. அப்போ ஊட்டி மாதிரி ஒரு நிலைமை தான் ஏற்படும். அந்தந்த மிருகங்கள் அந்தந்த இடத்துல தான் இருக்கிற வரைக்கும் காட்டுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லதுங்க சார்.
நீலகிரி மாவட்ட வன உயிர் கழகத்தைச் சேர்ந்த விஜய் கிருஷ்ணராஜ் அவர்களின் இந்த பேட்டியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் இனவாதத்தை ஏற்படுத்தி மீண்டும் ஒரு யுத்த மோதலை ஏற்படுத்துவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முனைந்துள்ளதாக குற்றம் சுமத்தி வவுனியாவில் முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று நடந்திருக்கிறது. இதுகுறித்து வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் இனவாதத்தை ஏற்படுத்தி மீண்டும் ஒரு யுத்த மோதலை ஏற்படுத்துவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முனைந்துள்ளதாக குற்றம் சுமத்தி வவுனியாவில் முஸ்லிம் மக்கள் பெருமளவில் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்திய வீட்டு திட்டத்திற்கான பயனாளிகள் தெரிவில் வவுனியா மாவட்டத்தில் அதிகமாக வாழும் தமிழ் மக்களுக்கு அமைச்சர் ரிசாட் பதியுதீன் பாரபட்சம் காட்டுவதாக கூறி கடந்த வாரம் வவுனியா மாவட்ட மீள்குடியேறியோர் நலன் பெறும் அமைப்பினால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராகவே முஸ்லிம் மக்களினால் இந்த ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இந்திய வீட்டு இனத்துக்கான பயனாளிகள் தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் என மூவினங்களிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் தமிழ் மக்கள் அமைச்சரினால் புறக்கணிக்கப்படவில்லை என இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் கூறுகின்றனர்.
முஸ்லிம்களுக்கு வீடுகள் வழங்கப்படக்கூடாது என்று சில அரசியல்வாதிகள் சென்ற 29ஆம் தேதி அன்று ஒரு மகஜரை அரசாங்க அதிபர் அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அது தவறானது என்பதை நிரூபித்து காட்டுவதற்காகவே நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம்.
வடமாகாணத்திலே அமல்படுத்தப்படுகின்ற இந்திய வீட்டுத் திட்டத்திலே ஒரு இன மக்களுக்கு மட்டும் வழங்கப்படுவதாக டிஎன்ஏ சார்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவருடன் சேர்ந்து அணிகளும் சேர்ந்து பொய்யான தகவலை கொடுத்து மக்களை பிளவுபடுத்தி தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக முன்னெடுப்புகளை சென்ற கிழமை செய்திருக்கிறார்கள். அதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி எதிர்ப்பு பேரணியை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். வீடு வழங்குவதிலோ அல்லது வீட்டுத் திட்டத்தை அமல்படுத்துவதிலோ அமைச்சருக்கு சம்பந்தமில்லை. அதற்கான புள்ளி திட்டம் ஒன்று இருக்கின்றது. அந்த புள்ளி திட்டத்தின் மூலமாகத்தான் வீடுகள் வழங்கப்படுகின்றது.
கிடைக்கின்ற இந்த வீட்டுத் திட்டத்தை நிறுத்துவதற்காகவே அண்மையிலே நடந்த ஆர்ப்பாட்டம் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி சுமத்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டமாக நாங்கள் கருதுகின்றோம். விடுமை திட்டத்தை நிறுத்தாது. தொடர்ந்து வவுனியாவில் உள்ள அந்த மக்களுக்கு 5000 வீடுகளும் கிடைப்பதற்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்வதற்காகத்தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டோம்
என இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களில் சிலர் தெரிவித்தனர். இனவாதத்தை தூண்டுவதாக குறிப்பிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை குறைக்கும் உருவம் ஒன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களினால் ஏந்தி செல்லப்பட்டு தீயிடப்பட்டிருக்கின்றது. இந்திய வீட்டுத் திட்டத்தை தடுத்து நிறுத்தும் முயற்சிக்கு இடம் கொடுக்க கூடாது என்று கூறும் மகஜர் ஒன்றும் ஜனாதிபதி மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக வவுனியா மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சரஸ்வதி மோகநாதன் அவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த முக்கியஸ்தர்களினால் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள 10,209 தமிழ் குடும்பங்களுக்கு வீடுகள் தேவை என மதிப்பிடப்பட்டிருக்கின்ற போதிலும் 1938 குடும்பங்கள் மட்டுமே இந்திய வீட்டு திட்டத்தின் 3 கட்டங்களிலும் பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் என்று வவுனியா மாவட்ட மீள்குடியேறியோர் நலன் பேணும் அமைப்பு அறிக்கை ஒன்றில் இன்று தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் இந்த மாவட்டத்தில் 773 சிங்கள குடும்பங்களுக்கு வீடுகள் தேவை என மதிப்பிடப்பட்டு 545 குடும்பங்கள் பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் முஸ்லிம் குடும்பங்களை பொறுத்தமட்டில் 1483 குடும்பங்களுக்கு வீடுகள் தேவை என மதிப்பிடப்பட்டு 1634 குடும்பங்கள் பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் இந்த மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழும் தமிழ் மக்கள் அரசியல் லாபம் கருதி இந்திய வீட்டுத் திட்டத்தில் பாகுபாடாக நடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையின் கிழக்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் போர்க்காலத்தில் காணாமல் போன முஸ்லிம்களின் புதை குழிகள் தொடர்பாக சில நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்துள்ளதாக மாகாண முஸ்லிம் பிரதிநிதிகள் சிலர் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
காணாமல் போனவர்கள் தொடர்பான விசாரணைகளை நடத்தி வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் MP பரணகமவிக்கும் காத்தான்குடி பிரதேச முஸ்லிம் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஆணைக்குழுவின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் தங்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக பேசப்பட்டதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக்.
காணாமல் போன சம்பந்தமான முழு அறிக்கையையும் எங்களுக்கு தர வேண்டும் என்பது ஒன்றும், அவ்வாறு காணாமல் போனோர் கொல்லப்பட்டிருந்திருந்தால் அவர்களுடைய அந்த உடல்களை எங்களுக்கு மீட்டு தர நாங்கள் அந்த உடல்களை இஸ்லாமிய முறைப்படி மீண்டும் அடக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விட்டிருந்தோம். அதுவும் குறிப்பாக காத்தாங்குடிக்கும் குருக்கள் மடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் 68 பேர் ஒரே நாளில் கடத்தி கொல்லப்பட்டதாக எங்களுக்கு அறியப்படுகின்றது. அவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் அங்கு அந்த புதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இவ்வாறான அந்த புதைகுழிகளை நாங்கள் சட்ட அதிகாரத்துடன் அதை தோண்ட வேண்டும். அவ்வாறு பாதிக்கப்பட்டோருடைய குடும்பங்களுக்கு நாங்கள் அவர்களுடைய அந்த உடல்களை கொடுத்து அவர்கள் இஸ்லாமிய முறைப்படி அவர்களுடைய அந்த உடல்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தோம். அது சம்பந்தமாக அதுக்கு சட்டவாதிகளுடன் அவர் தொடர்பு கொண்டு அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருப்பதாக இன்று எங்களிடம் அவர் உறுதிமொழி கொடுத்தார்
என்றும் கூறிய அவர், காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு நஷ்டஈடு உட்பட தங்களின் கோரிக்கைகள் தொடர்பில் சாதகமான பதில் கிடைத்தது என்றும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போன முஸ்லிம்களின் புதைகுழிகள் பற்றிய சில தகவல்கள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் கூறுகின்றார்.
குருக்கள் மடத்தில் இடம்பெற்ற சம்பவமும் அதே போன்று 88ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 16 பேர்கள் காத்தாங்குடியிலே இருந்து கடத்தி செல்லப்பட்டார்கள். இந்த 2 சம்பவத்தினுடைய தொடர்புடைய அந்த புதைகுழிகள் அடையாளம் காணக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு சில தகவல்கள் கிடைத்திருப்பதால் தான் நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் கூறிய கவனிச்சிருக்கின்றோம். LTTயினர் தான் கடத்தி எடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற அந்த ஒரு உறுதி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது
என்றும் தெரிவித்த கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக், தங்களால் மட்டும் 494 முஸ்லிம்கள் காணாமல் போனமை தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக இந்திய ஒலிம்பிக் சங்க செய்தி ஒன்று. சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் இந்திய சம்மேளனத்தின் மீது விதித்துள்ள இடைக்கால தடை அடுத்த வாரம் நீங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊழல்களில் சம்பந்தப்பட்டவர்கள் சங்கத்தில் இருக்கும் வரை இந்தியா மீதான தடை தொடரும் என்று சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் முன்னர் அறிவித்திருந்தது. இந்நிலையில் இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் அடுத்த வாரம் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது உண்மையா என்று இப்பொழுது தலைமை பொறுப்பை தற்காலிகமாக வகித்து வரும் எஸ் ரகுநாதன் அவர்களிடம் கேட்டேன்.
அது உறுதிதான். ஏனென்றால் பிரசிடென்ட்டுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அதே போல சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் ஒருவரே தான். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எலெக்ஷன் இருந்தாலும் இருக்கும். மற்றவெல்லாம் அன்ன போஸ்டாக எல்லாரையும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதனால் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த சஸ்பென்ஷன் நீக்கப்படும் என்று.
ஒரு உடன்பாடு தேர்தலுக்கு முன்னாலேயே எட்டப்பட்டதா அல்லது போட்டியை தவிர்ப்பதற்காக இப்படியான ஒரு இன்டர்ம் அரேஞ்ச்மெண்டா?
எல்லாரும் ஒரு முகமாக தீர்மானித்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஒரு சேர்ந்த குழு, டிவைடட் குழு இல்லை என்பதை காண்பிப்பதற்காகவே நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிர்ணயிக்கப்பட்ட முடிவு இது.
இதற்கு முன்னால இருந்த குழுவில் இருந்த சில பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்ததன, அவர்களுக்கு வந்து இந்த புது குழுவில் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு பொறுப்போ அல்லது பதவியோ வழங்கப்படுமா?
இப்பொழுது பார்த்தோம் என்றால் இவர்கள் யாரும் மனு கொடுக்கவில்லை. அவர்களும் தேர்தலில் நிற்பதற்கு தயாராக இல்லை. இப்பொழுது திருத்தப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் படி அவர்கள் போட்டியிட முடியாது. அவர்கள் அதை ஒற்றுக்கொண்டுதான் போட்டியிட வேண்டாம் என்று நினைத்து அவர்கள் மனு கொடுக்கவில்லை.
இப்போ இந்தியாவினுடைய விளையாட்டு அமைச்சகம் வந்து ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார்கள், ஒரு சட்டத்தை கூட கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். 70 வயதிற்கு மேலே இருக்கின்றவர்கள் யாரும் இந்தியாவில் எந்த விளையாட்டு சங்கத்திலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது, 2 பதவி காலத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு. அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டதா?
எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது. இப்பொழுது எந்த விதமான உரசலும் யாருடனும் இல்லை.
இல்லை, இப்போ விளையாட்டு அமைச்சகம் போட்ட எல்லா அந்த கண்டிஷன்ஸுக்கும் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா?
இல்ல, நாங்கள் அப்படி கூறவில்லை. நாங்கள் எல்லோரும் தீர்மானித்து சில பேருக்கு 3 டேர்ம், சில பேருக்கு 4 டேர்ம் அப்படி என்று தீர்மானித்து நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் அசோசியேஷன், இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி இவைகளுடைய கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கின்றதோ அதை போன்றே நாங்களும் சில மாறுபாடுகளை கொண்டு வந்திருக்கிறோம்.
இந்த தேர்தல் இன்னும் விரைவாக முன்னாலேயே நடைபெற்று இருந்தால் இப்போ சோச்சியில் நடக்க இருக்கின்ற இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளும் இந்திய வீரர்கள் வந்து இந்திய கொடியின் கீழே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இல்லையா? யாராவது பதக்கங்கள் பெற்றால் கூட இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏற்றும் வாய்ப்பு இல்லாமல் போகும் இல்லையா?
அது உண்மைதான், அது வருந்தத்தக்க விஷயம்தான். ஆனால் இங்கு இருந்த சூழ்நிலையும் மற்றவர்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் பார்த்த பிறகு 9ஆம் தேதிக்கு முன்பு அந்த தேர்தலை நடத்த முடியவில்லை. அதனால் இவர்கள் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியின் கொடியின் கீழாகத்தான் இவர்கள் பங்கேற்க முடிகிறது. அது ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான்.
இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை பொறுப்பை தற்காலிகமாக நிர்வகித்து வரும் எஸ் ரகுநாதன். அடுத்ததாக குளிர்கால ஒலிம்பிக் போட்டி குறித்த செய்தி ஒன்று. ரஷ்யாவின் சோச்சி நகரில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தொடங்குகின்றன. அந்த போட்டிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஊக்க மருந்து பயன்பாடு குறித்த பரிசோதனைகள் மிக கடுமையாக இருக்கும் என்று சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் அறிவித்துள்ளது. சோச்சி ஒலிம்பிக் போட்டிகளில் ஊக்க மருந்து பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்த உயர்மட்ட குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சோச்சியில் மொத்தமாக 2453 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தின் செய்தி தொடர்பு இயக்குநர் மார்க் ஆடம்ஸ் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இந்த போட்டிகள் தொடங்குவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் ரஷ்யாவின் ஐரேனா ஸ்டாரிக் எனும் போட்டியாளர் ஊக்க மருந்து பரிசோதனையில் தோல்வி அடைந்து போட்டியிலிருந்து விலகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. கடந்த முறை குளிர்கால ஒலிம்பிக் போட்டி கனடாவின் வான்கூவர் நகரில் நடைபெற்ற பொழுது சோச்சியில் திட்டமிடப்பட்டுள்ளதை விட குறைவான அளவுக்கே ஊக்க மருந்து பரிசோதனைகள் நடைபெற்றன. தொழில்நுட்பம் ஒத்துழைக்கும் பட்சத்தில் இம்முறை சோச்சியில் விளையாட்டு வீரர்களிடமிருந்து பரிசோதனைக்காக எடுக்கப்படும் மாதிரிகள் 10 ஆண்டுகளுக்கு பாதுகாத்து வைக்கப்படும் என்றும் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் அறிவித்துள்ளது. அடுத்து டென்னிஸ் செய்தி ஒன்று. உலக அளவில் டென்னிஸ் விளையாட்டில் நாடுகளுக்கு இடையே நடைபெறும் ஆடவருக்கான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் 1986 பிறகு முதல் முறையாக பிரிட்டன் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. நேற்று இரவு அமெரிக்காவின் சான்டியோகோவில் நடைபெற்ற போட்டியில் மாற்று ஒற்றையர் ஆட்டத்தில் ஆண்டி மரி அமெரிக்காவின் சாம் குவெரியை 7-6, 6-7, 6-1, 6-3 எனும் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 5 ஆட்டங்களை கொண்ட இந்த டேவிஸ் கோப்பை போட்டியில் பிரிட்டன் 3-1 எனும் கணக்கில் முன்னணியில் உள்ளது. 1935 பிறகு அமெரிக்கா காலிறுதிக்கு தகுதி பெறாதது இதுவே முதல் முறை.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள், தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.